இறுதியாக அண்ணன் விஎஸ்ஆர் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவரும், அவர் மூத்த வழக்கறிஞராக இருக்கும் பொழுது அவருடன் ஜூனியர் வழக்கறிஞராக இருந்தவரும், பாரதி இயக்கத்தின் அரங்காவலருமான வழக்கறிஞர் பிரேமசாயி அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்த இருக்கிறார்கள்.
அனைவருக்கும் வணக்கம். நான் பேசவில்லை என்று சொன்னேன், ஆனால் கட்டாயமாக பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னால் பேச முடியாது என்றால் புகழேந்தி நண்பர் புகழேந்தி அவர்கள் பேசியதற்கு பிறகு எனக்கு எனது இளமை கால நினைவுகள் வந்துவிட்டது. ஏனென்றால் நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது நான் அவர்களோடு நானும் புகழேந்தி தான் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறோம். பல கூட்டங்களுக்கு அவர் முதையா ரோஜா முத்தையா செட்டியார் வீட்டிலே நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அவர் சொல்லும்பொழுது எனக்கு அவர்கள் அப்படியே திரைப்படம் போல என் கண்முன்னே ஓடத் தொடங்கிவிட்டது. அதுபோல நிறைய நிகழ்ச்சிகள் அடுக்கிக் கொண்டே போகலாம், அதுக்கு நேரமும் பத்தாது. நான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு சிறு நூலாக எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த நூல் இன்று வெளியிட்டு விடுவதற்காக முயற்சி செய்தோம், ஆனால் முடியவில்லை. ஏன்னால் எழுத எழுத வந்து கொண்டே இருக்கிறது, நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. அநேகமாக அவர்கள் குறிப்பிட்டதை போல திருவையார் தியாகராஜ உற்சவத்திலே ஒரு கேண்டீன் நடத்தி கொண்டிருந்த நிலையிலே அது புத்தக கண்காட்சியாக மாற்ற வேண்டும். என்சிபிஎச்சில் மேனேஜராக இருந்த மோகன் அவர்கள், அவருடைய நண்பர், அவர் சொன்னார் இது புத்தகம் நடத்த வீங்கள், திருவையாறுலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அது புத்தக கண்காட்சியாக நாங்கள் மாற்றினோம். அது இந்த ஆண்டோடு 25 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அது ஒரு வெள்ளிவிழா ஆண்டு இது நடத்தி பார்க்க முடியல. 25 ஆண்டுகளுக்கு முன்னு அவர் சொன்ன ஒரு தொடர்ச்சி. அவர் சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் சென்ற ஆண்டு வர முடியலன்னு நினைக்கிறேன். அதுக்கு முடிந்த அந்த 23 ஆண்டுகளும் அவங்க வந்து அந்த புத்தக கண்காட்சியில இருந்திருக்காங்க. ஒரு ஆண்டுகள் கூட அவர்களுக்கு வந்து தொடர்பு இல்லை. வந்து ஒரு தரம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மழை வந்துருச்சு. அப்புறம் கீத்துக்கோட்டை போட்டுதான் நடந்துட்டு இருந்த சமயத்துல பெரிய மழை வந்து அந்த புக்ஸாலே ஃபுல்லா எல்லா சூழ்நிலும் அணிஞ்சு போச்சு. அது ஒரு புத்தக கண்காட்சி தொடங்கி வச்சுட்டு அவங்க சென்னைக்கு போயிட்டாங்க. சென்னையில் இருந்து உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன பாச்சு இப்போ டிவியில் காட்டுறான், மழையில் எல்லாமே நனைஞ்சு போயிருக்கு, புஸ்தகம் என்ன பாச்சு அப்படின்னு. இல்லை நனைஞ்சு போச்சு, எல்லாத்தையும் இப்போ எடுத்துருக்கோம், அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வெளியே போகணும், எல்லா வருத்தமும் மழை போச்சு, ஐயோ ஐயோ அவ்வளோ வருத்தம் உங்களுக்கு. அது மாதிரி நிறைய நிகழ்வுகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த 1984 ஆண்டு சரோஜினி நான் படித்து கொண்டிருந்த போது என்னை அவரிடம் ராஜராஜன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார். கோர் கேன்டீனில் நான் என்னை போய் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அது ஐயர் கேன்டீன் அவர் நடத்திட்டு இருந்தாரு. அந்த கேன்டீனில் நான் அப்போ முத முத அவரை பார்க்குறப்பயே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பாரதியை பற்றி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. 3 காஃபி குடிச்சிருவாங்க. காஃபி அதே கேன்டீனில் அங்கேயே உட்காந்து காஃபியை போட்டு குடிச்சிட்டு நான் காஃபியெல்லாம் குடிக்கிறது இல்லை. அப்போ நான் காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன், டீலாம் குடிக்கிறது இல்லை அப்படின்னா கேட்பா, சின்ன தப்பெல்லாம் செய்ய மாட்டியா, எல்லாம் செய்யறதெல்லாம் பெரிய தப்பு தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ரொம்ப சந்திப்பு. அதுக்கு பிறகு ஒரு 30 ஆண்டுகள் நான் அவருடைய இருக்கக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டது. ஏன்னா அவருடைய நின்று பழக ஆரம்பித்த பிறகு அவர் சொன்னார், நீங்கள் வந்து வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து சிவில் சர்வீஸ்க்கு போகணும் அப்படின்னு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது மாதிரி போகணுங்கிறதுக்காக தான் என்னுடைய இது இருந்தது, என்னுடைய கோல் இருந்தது. அப்போ அதுக்காக நான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக கூட நிறைய எனக்கு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ரயில்வேல கிடைச்ச வேலையெல்லாம் விட்டுட்டு கூட விட்டுட்டு அதில் போயிருந்தோம்னா நம்ம படிக்க முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு கூட அந்த வேலைக்கு நான் போகாமல் படிச்சுட்டு இருந்த நேரம். அப்படி இவங்க சொன்னதுக்கப்புறம் வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அவங்க சொன்ன விஷயம் எது சொன்னாலும் எனக்கு நான் உடனே ஏற்றுருவேன். அதேமாதிரி நான் சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. அது எல்லாத்தையும் உங்க வீட்டில் குடும்பங்களுக்குலாம் தெரியும். அவர் வக்கீல் ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னு நான் உடனே என்னுடைய இதை மாற்றிக்கிட்டேன். சரி வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் தயாராக ஆரம்பித்தேன். ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் தொடர்ந்து அவங்களோட இருந்தேன். அவங்க வீட்டில் அவங்களுடைய அவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. இப்போ செம்பி அவங்க உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட வந்து இருந்தார். அவர் பெரிய தியாகம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அவர் நான் இல்லாமல் அவர் எங்கேயுமே பார்க்க முடியாது, அவர் இல்லாமல் நான் அது எங்கேயுமே இருக்க மாட்டேன். அது மாதிரியான ஒரு பயணம், பல 100 மைல் நான் அவரோட பயணம் செஞ்சு பல இடங்களுக்கு போயிருக்கேன். வெளியே அதிகமாக வெளியூர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்னோட தான் வந்திருப்பாங்க. அவரோட நான் திருவனந்தபுரம் போயிருக்கேன். திடீர்னு நாகப்பட்டினம் கேஸ்க்காக போவோம், கேஸ் போயிட்டு கேப்பா திருவனந்தபுரம் போயிட்டு வருவோமா அப்படின்வாங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பஸ் ஏறிட்டு, இப்போ பஸ் தான், கார்லாம் கிடையாது, ரயில்வே கிடையாது, பஸ் ரயில் தான். உடனே பஸ்ல ஏறிட்டு போயிட்டே இருப்போம். பஸ்ல போகும்போது பேசிக்கிட்டே வரும். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, கவலைப்படாம அவங்க முழுக்க முழுக்க அவங்க என்னுடைய நோக்கத்திலோ என்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க, படிச்சுட்டு வருவாங்க. இப்போ அது மாதிரியான பயணங்கள் அவரோட இருந்தார், அதுதான் என்னுடைய வாழ்க்கை பயணம். அவரோட நான் செய்த பயணம் தான் என்னுடைய வாழ்க்கை பயணம். அவங்க என்னை முழுமையாக சொன்னதுனால தான் அவர் வக்கீலாகவே நான் வந்தேன். அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே கூட அவர்களை சார்ந்தே போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலாம், தப்பு இல்லை இருந்துச்சு. அதுக்கு பாரத இயக்கமும் ஒரு காரணம், பாரத இயக்கம் தான் என்னை அறிமுகப்படுத்தினது அவங்கள்ட்ட. ஆனால் அது மாதிரியான ஒரு உயர்ந்த மனிதரை நான் என்னுடைய இந்த 50 ஆண்டு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்ததே கிடையாது. நான் அதுக்கு பிறகு நான் எவ்வளவோ பேரை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். இன்னும் கூட இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி நான் ஒருத்தரை நான் காரைக்குடியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவரை என்கிட்ட ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் அவரெல்லாம் அறிமுகப்படுத்தினார். இவர் வந்துங்க நான் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் ஓ சுப்பிரமணியத்துடைய தம்பி பையன் அப்படின்னு சொல்லி என் அறிமுகம் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். அப்புறம் ஓ சுப்பிரமணியம்னா யாருங்க, உங்களுக்கு பிள்ளப்பன் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளப்பனோட பையன் தானே நான் அப்படின்னா அவர் பிள்ளப்பனோட பையன்னா எப்படி உங்களுக்கு பிள்ளப்பன் தெரியுமா? ஆமாங்க எனக்கு தெரியும், என்னுடைய விஎஸ்ஆர் விஎஸ்ராமணியம் அவங்களுடைய ஜூனியர் தான். அவர் அப்படியே கையில் இருந்தது உண்மை இல்லையா? அவர் சாப்பிட்டுட்டே இருந்தார், சாப்பிட்டுட்டு இருந்த தட்டை கீழே விட்டுட்டார், கிட்ட வந்து தட்டை கீழே விழுந்துச்சு, அவர் கையில் நடந்துச்சு. ஏங்க என்ன இல்லை, நான் வந்து எங்கள் அப்பாட்ட நான் சொல்லுவோம், நீங்கள் வந்து அரசியலில் உழைக்க தெரியாத ஒரு ஆள், எவ்வளோ விஷயத்த நீங்கள் இழந்துட்டீங்க, எவ்வளோ ஒன்று உங்களுக்கு பின்னாடி இருந்தவர் எவ்வளோனா எங்கேயோ போயிட்டான், ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டீங்க அப்படின்னு நாங்கள் என்கிட்ட சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்லுவார், நானாவது பரவாயில்ல, நான் ஒன்றும் பெருசாக செஞ்சிடல, ஆனால் என்னுடைய நண்பர் விஎஸ் ராமலிங்கம் தஞ்சாவூரில் இருக்கிற வக்கீல், அவர் செஞ்ச தியாகங்கள், அவர் செஞ்ச இதெல்லாம் அந்த கட்சியில் திமுகலையும் சரி அண்ணா திமுகலையும் சரி யாரும் செய்யலை, ஆனால் அவருக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டார். நான் அவரை நினச்சி நான் ஆறுதல் அடைஞ்சிக்குவேன், நம்மளோட அவர் பெரியவர் அப்படின்ட்டு அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாருங்க அப்படின்னு சொன்னார். உண்மையாக உண்மையிலே கண் கலங்கிடுச்சு. இது மாதிரியான அரசியல்வாதிகள், பிள்ளப்பன் கூட அரசியல்வாதிகள் தான் அவருடைய நண்பர், பே சீனிவாசன் போன்றவர்கள் தான் அவருடைய நண்பர். ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய அரசியலில் வந்து சாதிச்சிருந்தார். ஆனால் அவருடைய பெயர் இன்றும் நிலையாக இருக்குது. நான் அவருடைய நூலை அவருடைய வாழ்க்கை குறிப்பில் நான் வந்து எழுதிட்டு இருக்கிறது வந்து ஆதாரப்பூர்வமாக எழுதணுங்கிறதுனால தான் என்னோட பேராயிட்டு நிறைய தகவல்களை நான் திரட்டியிருக்கேன். நான் அதெல்லாம் சப்மிட் கொடுப்பேன், ஏன்னா அவங்க ஒரு வெப்சைட்டை உருவாக்கியிருக்காங்க, அதுக்கு வந்து நிறைய தகவல்களை வந்து அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த ஆதாரப்பூர்வமான தகவல்களின் அடிப்படையில் தான் நான் அந்த நூலை எழுதிக்கிட்டு இருக்கேன். இரட்டை வந்து அந்த வல்லம் சம்பவம் நடந்தபோது அதில் வந்த செய்திகள் வெளிவந்தது, அந்த செய்தித்தாள் என்கிட்ட இருக்கு. அந்த செய்தித்தாள்களுடைய தினமணியில் வந்ததும் மாலைமடலில் வந்ததும் அந்த செய்தித்தாள்கள்லாம் என்கிட்ட இருக்கு. அந்த செய்தித்தாள்கள் என்ன சொன்னதும் அந்த காலத்தில் அதை அப்படியே பதிவு செய்வதுதான் என்னுடைய நோக்கம். அதை நான் முடிஞ்சதுக்கப்புறம் நான் செமியன்ட்ட கொடுக்குறேன், அதெல்லாம் வந்து அது வைக்கணும். அதே மாதிரி முத்தியா செட்டி அவரோட, ரோஜா முத்தியா செட்டி அவரோட அவருக்கு ஏற்பட்ட தொடர்பு, அது வந்து ஒரு நூலாக ஒரு சிறு பத்திரிகையில் அந்த கட்டுரைகள் வந்திருக்கு. அதில் வந்து டீனா சார் வந்து அதை பதிவு செஞ்சிருக்காங்க, நீங்கள் படிச்சிங்களா என்னன்னு தெரியும், படிச்சிருக்கீங்களா? அந்த கட்டுரைகளில் வந்து அவருக்கும் ரோஜா முத்தியா செட்டியாருக்கும் எப்படி இருந்தது, இப்போ அந்த நூலகம் வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு, அதுக்கு எங்களுடைய தொடர்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் விளக்கியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு ஆதாரம், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு விஎஸ்ஆர் யாருன்னு கேட்கக்கூடிய நிலைமை நிச்சயமாக வரும். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய சமூக சூழல், பெரிய பெரிய தலைவர்களையும் நம்ம மறந்து போயிடும். இப்போ இதுக்கான ஒரு பதிவுகளை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் நானும் இருக்கேன், சமீபமாக அந்த முயற்சியில் இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். அவங்கள சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை எல்லாம் கொண்டு வந்து எதிர்காலம், ஏன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான வரி இவர் லூயி ஃபிஷர் நினைக்கிறேன், அவர் காந்தியை பற்றி சொன்ன ஒரு வரி சொல்லுவார். எதிர்காலத்தில் காந்தி உயிரோடு இருக்கும் போதே அவர் சொன்னார், காந்தியை பற்றி சொல்லுவாங்க, எதிர்காலத்தில் இது மாதிரியான ஒரு மனிதர் சதையோடும் இரத்தத்தோடும் வாழ்ந்தார் என்று சொன்னால் அந்த சமுதாயம் நம்ப மறுக்கும், அதற்காக இப்பொழுதே நாம் தயாராக வேண்டும் என்று அவர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த நிலைமை, இது மாதிரியான ஒரு மனிதர், ஒரு பர்சனாலிட்டி, மல்டி பல நோக்குடைய பல திறமைகளை உடைய ஒருவர் வாழ்ந்து மறைந்தார் என்றால் எதிர்கால சந்ததிகள் அதை ரொம்ப மறுக்கலாம், ஆனால் அவர்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் நாம் கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, அதை நாமெல்லாம் செய்வோம். அவங்க மோகன் சொன்னது போல அவர்களை எப்படி நான் அழைப்பது என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ராகசோபன் அவரோட வெளியூர் கோர்ட்டுகளுக்கெல்லாம் நான் போகும்போது அவங்க கேட்பாங்க, மற்ற வக்கீல் அவர்கிட்ட கேட்பாங்க, இவங்க யார் சார் உங்க பையனா அப்படின்னு சொல்லிட்டு ராமான் சொல்லிட்டு போயிடுவாரு. என்னையுமே பல முறை என்ன நான் தனியா போகும்போது கூட கேட்டிருப்பாங்க நீ அவருடைய பையனா அப்படின்ட்டு, நான் அது ராமான் தான் சொல்லியிருக்கேன், அது கூட நான் அவருடைய பையனாகவே நான் கருதுகிறேன். அது அந்த அந்த மதிப்பும் மரியாதையும் எனக்கு அவர் கொடுத்தார், நானும் அவரை நான் அந்த அளவில் மதிக்கிறேன். அதாவது என்னுடைய என்னுடைய இறுதி நாள் வரை என்னுடைய தந்தையினுடைய சாதத்திலேயே நான் வைத்திருக்கிறேன். அந்த கடமை எனக்கு உண்டு என கூறி விடுகிறேன்.